ஆதியாகமத்தின் தொடக்க அதிகாரங்கள் உலகில் பெருகி வரும் பாவத்தின் வல்லமையை படம்பிடித்து காட்டுகின்றன. ஆரம்பத்தில் மிகவும் கவர்ச்சிகரமாக தோன்றிய தீமை பற்றிய இந்த அறிவு ஒரு அழிக்கும் சக்தியாகவும் கடும் எதிரியாகவும் மாறியது. ஆதாம் மற்றும் ஏவாளின் பாவம் அவர்களோடு தன்னை இணைத்து கொண்டது. அப்படியே உலகின் முதல் குழந்தையான காயினுடன் அவன் பிறக்கும்போதே அது ஏற்கனவே இணைக்கப்பட்டிருந்தது. பாடம் 4, நியாயத்தீர்ப்பு. ஆதியாகமம் 11 அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏவாளின் பிரசவ வேதனையின் உச்சக்கட்டத்தில் உலகத்தின் முதல் குழந்தையான காயின் பிறக்கிறான். அவனது தாய்க்கு மருத்துவச்சி இல்லை. அவளுக்கு உதவி செய்ய அவளது கணவன் மட்டுமே இருந்தான். அவனுக்கோ என்ன செய்வது என்பதை பற்றி சிறிதளவும் தெரியவில்லை. யோசித்து பார்ப்பீர்களானால் அவளுக்கும் தான் தெரியவில்லை. ஆனால் தேவ இரக்கத்தினால் அவர்கள் எப்படியோ வெற்றிகரமாக மீண்டு விட்டார்கள். இப்பொழுது அவள் காயின் என்னும் தங்களின் சின்னஞ்சிறு மகனை தன் கரங்களில் ஏந்தி கொள்ள கூடுமாயிருந்தது. ஏவாள் தன் குழந்தையின் பிறப்பில் தேவனின் ஆசீர்வாதத்தை கண்டிருக்க வேண்டும். எப்படியும் ஸ்திரீயின் வித்தின் மூலமாகவே சர்ப்பத்தின் தலை நசுக்கப்படும் என்று தேவன் சொன்னார். தன் மகனின் கண்களுக்குள் உற்று நோக்கும்போது அவன் எவ்வாறு பாவத்தின் பேரலையை திருப்பி அவர்களை பரதேசுக்குள் மீட்டெடுத்து சேர்க்கப் போகிறான் என்று ஒருவேளை சிந்தித்திருப்பாள். அவளது எண்ணங்கள் அப்படிப்பட்டவைகளாய் இருந்திருந்தால் அவள் மிகவும் ஏமாற்றம் அடைந்திருக்க வேண்டும். காரணம், அவள் உற்று நோக்கிய பார்ப்பதற்கு மிகவும் மாசற்றதாக தோன்றிய அக்குழந்தையின் கண்கள் உலகின் முதல் கொலைக்காரனுடையவையாக மாறிப்போயின. குடும்பத்தை தீமையிலிருந்து இரட்சிக்கிறவனாக இருந்திருக்க வேண்டிய காயின் அதற்கு முற்றிலும் மாறாக இன்னும் ஆழமான தீமைகளை உலகிற்கும் இன்னும் ஆழ்ந்த வேதனைகளை தனது பெற்றோரின் இருதயங்களுக்கும் அறிமுகப்படுத்துகிறவனானான். காயின் ஒரு கோபம் நிறைந்த வாலிபனாக ஆனதை ஆதியாகமம் 4 விவரிக்கிறது. தேவனை எதிர்த்து போராடும் ஒரு உந்துதல் ஏற்கனவே அவனுக்குள் இருந்தது. அத்துடன் தன் சகோதரன் தேவ ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிப்பதை காண்பது அவனது கோபத்தை இன்னும் அதிகரித்தது. காயின் தன் சகோதரனிடம், நாம் வயல்வெளிகளுக்கு போவோம் என்றான். அவர்கள் இருவரும் வெளியில் சென்றனர். அவர்கள் அங்கு தனித்திருக்கும் போது காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். தீமை இன்னும் புதிய ஆழங்களுக்குள் வேறு விட்டுவிட்டது. முதன் முறையாக வன்முறை வெடித்தது. நம் குழந்தைகளுக்கு ஒரு அன்பான சூழலை ஏற்படுத்தி கொடுத்து நல்ல கல்வியை அளித்து ஆலயத்திற்கு அழைத்து வருவதையும் பழக்கப்படுத்திவிட்டால் அதன் விளைவாக தேவ பக்தியுள்ள பிள்ளைகள் உருவாகி விடுவார்கள் என்று நாம் நினைப்பது என்னவோ இயல்புதான். ஆனால் உலகத்தின் முதல் பெற்றோர் கண்டுணர்ந்த அனுபவத்தின்படி அது எப்பொழுதுமே அப்படி இருப்பதில்லை. ஒரு வழியாக ஆதாமும் ஏவாளும் தீமையை வளர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு சக்தியாக உணர்ந்து கொண்டபோது அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை கூப்பிட்டு தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அதுதான் முதல் ஜபமாகும். ஒருவேளை நீங்களும் கூட உங்களது வேதனைகளின் மத்தியில் ஜபத்தின் உண்மையை கண்டு கொள்ளக்கூடும். தொடர்ந்து வந்த அடுத்த தலைமுறைகளில் பாவம் கட்டுக்கடங்காமல் பெருக்கெடுத்து ஓடியது. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதுடன் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததாகவே இருந்தது. பூமியானது கொடுமையினால் நிறைந்திருந்தது. குறுகிய காலத்துக்குள் நாம் தோட்டத்தில் நிகழ்ந்த கீழ்ப்படியாமின் செயலிலிருந்து பூமி முழுவதையும் அடித்து கொண்டு போன வன்முறை பேரலைக்குள் வீழ்ந்துவிட்டோம். வேதாகமம் நமது கலாச்சாரம் நம்ப விரும்புவதைப் போல மனித குல இயல்பு மேம்பட்டு வருகிறது என்று சொல்லாமல் நாம் தேவனை விட்டு விலகி செல்லும்போது மிக மோசமாகி விடுகிறோம் என்று நமக்கு சொல்லுகிறது. பரவிக்கொண்டே இருந்த பாவத்துக்கு கடிவாளமிட ஜலப்பிரளயத்தை தேவன் அனுப்பினார். பேரழிவுக்கு ஏதுவான இந்த ஜலப்பிரளயத்தில் மனித குலத்தின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையுமே பேழையின் மூலம் காப்பாற்றப்பட்ட 8 பேர் கொண்ட ஒரே ஒரு குடும்பம் மட்டும் என்கிற அளவுக்கு தேவன் சுருக்கிவிட்டார். தீர்த்து முடிக்க பழைய கணக்குகளோ போராட எதிரிகளோ இல்லாத புதிய ஒரு சூழலில் பேழையிலிருந்து ஒரு புதிய தொடக்கத்திற்குள் எழும்பி வந்த நோவாவுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கிட்டியது. ஆனால் நோவா தன்னுடன் புதிய உலகிற்குள் பாவத்தின் வித்துக்களை சுமந்து சென்றான். சிறிது காலத்துக்குள்ளாகவே அவன் குடிபோதைகளுக்குள்ளாகியதுடன் அவனது பிள்ளைகளுக்குள் ஒருவனிடம் பழிகூறும் விமர்சன போக்கின் இழிவான வித்துக்கள் வளர்ந்து வந்தன. ஒரு போதகரும் அவரது மனைவி கேரனும் லண்டனில் வசித்து வந்தபோது திராட்சை போன்ற மிக விரைவாய் வளரும் காக்கட்டான் என்னும் ஒரு வகை கலைப்புதர் கொடிகளோடு அவர்கள் 16 வருடங்களாக போராடினார்கள். அவை அவர்களது ரோஜா செடிகளை சுற்றி படர்ந்து சூழ்ந்து கொள்ளும். அவர்களது தோட்டத்தின் களிமண் நிலத்தில் அந்த கொடிகள் ஆழமாக வேர் விட்டிருந்தன. அவை அவர்களது தோட்டத்து செடிகளின் வேர்களுடன் பின்னி பிணைந்திருந்ததால் அவற்றை வேரறுப்பது இயலாதிருந்தது. அதிகபட்சம் அவர்களால் செய்ய முடிந்தது என்னவென்றால் அதை அடியோடு வெட்டிவிட்டு வளர விடாமல் பார்த்து கொண்டு கட்டுக்குள் வைத்திருப்பதுதான். பாவமும் அதுபோலத்தான். தேவனின் கட்டளைகளில் ஒன்றை மீறுவதற்கு நீங்கள் தீர்மானிக்கும் பொழுது நீங்கள் உயிருள்ள ஒரு விதையை நடுகிறீர்கள். அதுவும் வளர்ந்து வரும். அந்த அனுபவம் உங்கள் எல்லைகளை விஸ்தரிக்கும் என்று உங்களிடம் சாத்தான் கூறுகிறான். ஆனால் உண்மை என்னவென்றால் அந்த பாவம் உங்கள் ஆத்மாவில் பயங்கரமான போராட்டத்தை ஏற்படுத்தும். பாவத்தை பற்றி வேதம் நம்மிடம் கூறும் முதல் காரியம் அதனிடம் போகாதீர்கள் என்பதுதான். தீமையை விட்டு விலகி ஓடுங்கள். அது ஒரு வளரும் சக்தியாக இருப்பதினால் உங்களால் எவ்வளவு கூடுமோ அவ்வளவு தூரத்திற்கு அதை விட்டு விலகியிருங்கள். பல்லாண்டு காலங்களுக்கு உங்களுடனே தொடர்ந்து வரும் பாவத்தினால் வந்த காயங்கள், தழும்புகள் மற்றும் போராட்டங்களுக்கு உங்களையே ஒப்பு கொடுத்து விடாதீர்கள். ஒருவேளை நீங்கள் பல வருடங்களுக்கு முன்பு அதை பற்றிய சிந்தனை எனக்கு இருந்திருந்தால் நலமாக இருக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கலாம். இப்பொழுதோ அவைகளின் வாழ்க்கையில் பழக்க வழக்கங்களாக மாறி என் ஆத்மாவிற்குள் போராட்டங்களாக நிலவுகின்றன என்றும் நினைத்து கொண்டிருக்கலாம். அப்படியென்றால் நீங்கள் மிக சிறந்த ஒரு நிலையில் இருக்கிறீர்கள். கலைகள் வளரும்படி நீங்கள் அனுமதித்ததை பற்றி நேர்மையுடன் ஒப்புக்கொள்வதோடு அவை உங்கள் வாழ்க்கையை மேற்கொள்ள விட நீங்கள் விரும்பவில்லை. இதுவே நீங்கள் அவற்றை எதிர்த்து போராடுவதற்கான நேரம். அதை தேவன் உங்களுக்கு தரும் பலத்தினாலே உங்களால் செய்ய முடியும். கலைப்புதர்கள் தமது தோட்டத்தை முற்றிலும் அழித்துவிட தேவன் அனுமதிக்க மாட்டார். எனவே அவர் அதை தடுத்து நிறுத்துகிறார். தேவன் இவ்விதமாக தமது நியாயத்தீர்ப்பை பிரயோகிக்கவில்லை என்றால் நன்மையானவை அனைத்தையும் பாவம் அழித்துவிடும். ஆகவே தேவன் அதை தொடர்ந்து வெட்டி எரிந்து கொண்டிருக்கிறார். ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதால் தேவன் அவர்களை தோட்டத்திலிருந்து வெளியேற்றதன் மூலம் அவர்களது பாவம் வளர்ந்து பெருகாதபடி அடக்கி வைத்தார். காயின் முதல் கொலைக்காரனாக ஆனதால் தேவன் அவனது குடும்பத்திலிருந்து அவனை பிரித்து விட்டார். நோவாவின் காலத்தில் தீமை பெருக்கெடுத்ததால் ஜலப்பிரளயத்தின் மூலம் தேவன் அதை கட்டுப்படுத்தினார். ஆனால் பாவம் வளர்ந்து கொண்டேதான் இருந்தது. அதி சீக்கிரத்திலேயே பாபேலில் இருந்த மக்கள் கூட்டத்தார் தேவனை எதிர்க்கும் தங்களது மீறுதலை வெளிப்படுத்த ஒரு புது வழியை கண்டறிந்தனர். காலப்போக்கில் சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு உலகத்திற்கு வழித்திறக்கும் ஒரு புதிய தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டது. செங்கற்கள் ஒரு பிரம்மாண்டமான திட்டத்திற்கு பாதை அமைத்தன. நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம், வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். கட்டிடத்தின் உயரம் ஒரு பிரச்சனையாக இருக்கவில்லை, மாறாக மனித பெருமையை பறைசாற்றுகிற அதன் நோக்கமே ஒரு பிரச்சனையாக இருந்தது. மனிதர்கள் தங்களுக்கென்று சொல்லிக் கொள்ளும்படியான ஒரு பெயர் எடுக்க வேண்டுமென்றும் தங்களை தாங்களே பாதுகாத்து கொள்ள வேண்டுமென்றும் விரும்பினர். மீண்டுமாக நாம் தேவனுடைய சிங்காசனத்தை கைப்பற்ற பார்த்தோம். மனிதனின் பட்டணத்தில் எழும்பும் அந்த கட்டிடத்தை தேவன் கவனித்து பார்த்து ஒரு குறிப்பிட்ட அளவு வரை அவ்வேலை தொடர அனுமதித்தார். ஆனால் பின்னர் அதை தடுத்து நிறுத்திவிட்டார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாயிருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள், நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அதே மனிதனுடன் அந்த பாபெல் கோபுரத்தின் 22 தளத்தில் ஒன்றாக நீங்களும் கடந்த 2 மாதங்களாக பணிபுரிந்து வருகிறீர்கள் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஒரு நாள் நீங்கள் வந்து அவருக்கு வணக்கம் கூறும்போது ஏதோ புரிந்து கொள்ள முடியாத சத்தங்களுடன் பதில் அளிக்கிறார். இந்த மனிதருக்கு என்னவாயிற்று? குழுவிலுள்ள மற்ற அனைவருமே இப்படித்தான் ஏதோ அர்த்தமற்ற விதத்தில் உளறி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சீக்கிரமே கண்டு கொள்ளுகிறீர்கள். இது ஏதாவது நகைச்சுவையா என்று கூட நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள். கடைசியில் அந்த கட்டிடப் பணித்தளத்தில் உங்களைப் போலவே பேசுகிற வேறொரு நபரைக் கண்டு நிம்மதியாக பெருமூச்சு விடுகிறீர்கள். ஆகவே அவரிடம் நீங்கள், இந்த மக்களுக்குள் மற்ற அனைவரும் பைத்தியமாகிவிட்டனர், நாம் இங்கிருந்து வெளியேறி விடுவோம் என்கிறீர்கள். எனவே நீங்கள் இருவரும் உங்களைப் போல் பேசும் மற்றவர்களை கண்டுபிடித்து அனைவரும் ஒரே மொழி பேசும் ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்கும்படியாக ஒன்றாக வெளியேறி செல்லுகிறீர்கள். மனிதனின் முரட்டாட்டத்தை மனித மொழியே தாறுமாக்கியதன் மூலம் தேவன் தடுத்து நிறுத்தி, இவ்விதமாக கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறிப்போக பண்ணினார். எதிர்கால விரோதங்களின் விதைகள் ஏற்கனவே தங்கள் இதயங்களில் விதைக்கப்பட்டவர்களாய் எத்திசைகளிலும் பரவி செல்லும் குடும்பங்களின் சிறு குழுக்களால் பாபேல் கைவிடப்பட்டு வெறிச்சோடியது. முரண்பாடு என்னவெனில், மனிதர் தவிர்க்க விரும்பிய சிதறுண்டு போகும் நிலைமையைதான் தேவன் நிகழப் பண்ணினார். அதையும் அவர் தீமை மேலோங்காதபடி கட்டுப்படுத்தும் நோக்கிலேயே செய்தார். தேவன் பாவத்தை தடுத்து நிறுத்தும் பொழுது அவர் எப்போதுமே தமது கிருபைக்கான ஒரு இடத்தை உண்டாக்குகிறார். ஆதாமும் ஏவாலும் தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டனர். ஆனால் தேவன் ஒரு மீட்பரை வாக்குத்தத்தம் பண்ணினார். காயின் தன் சகோதரனை கொன்றான். ஆனால் ஒரு புதிய நம்பிக்கையின் வம்சாவளியை தொடங்கிய சேத் என்னும் மற்றொரு மகனை தேவன் கொடுத்தார். ஜலப்பிரளயம் மனித வாழ்க்கையை முழுதும் அழித்துவிட்டது. ஆனால் தேவன் நோவாவையும் அவனது குடும்பத்தையும் பேழைக்குள் காப்பாற்றினார். எனவே பாபில் கோபுரத்தின் மீது தேவன் தமது நியாய தீர்ப்பை வழங்கிய பொழுது அதற்கு ஒரு தீர்வை வழங்கும் முன் நடவடிக்கையை, அவரது கிருபை எப்படி செய்யப்போகிறது என்கிற எதிர்பார்ப்பிற்கு நாம் உள்ளாகிறோம். பாபெல் கோபுர கதையின் முடிவில் சேமில் தொடங்கி ஆபிரகாமின் தகப்பனாகிய தேராகில் முடிவடையும் ஒரு வம்சாவளியை பற்றி வாசிக்கிறோம். தோட்டத்தில் ஆதாமுக்கு தோன்றியதைப் போலவே தேவன் ஆபிரகாமுக்கு தோன்றினார். அந்நேரம் வரை ஆபிரகாமுக்கு தேவனை பற்றி ஒன்றும் தெரியாது. அவனது குடும்பம் விக்கிரகங்களை ஆராதித்தது. ஆனால் ஆபிரகாமையும் அவன் சந்ததியையும் ஆசீர்வதிப்பதாக தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி அவனது சந்ததியின் மூலமாக பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆணையிட்டு கூறினார். பழைய ஏற்பாட்டின் மற்ற அனைத்து பகுதிகளும் சிலுவையில் அறையுண்டு 3 நாளில் உயிரோடு எழுந்த கிறிஸ்துவை நோக்கி நம்மை நடத்தி செல்கிறதான இந்த குடும்ப வரிசை பட்டியலையே பின்பற்றி வருகின்றன. 40 நாட்கள் கழித்து அவர் பரமேறினார். அதன் பின்பு பெந்தைகோஸ்தே நாளன்று தேவன் பாபேலை மாற்றி அமைத்தார். தேவனின் ஆவியானவர் வந்தபோது அப்போஸ்தலர்கள் தாங்கள் ஒருபோதும் கட்டிராத மொழிகளில் தம் இயல்போடு பேசிக் கொண்டிருப்பதையும், அதனால் உலகெங்கிலுமிருந்து வந்திருந்த மக்கள் தங்கள் தங்கள் சொந்த மொழிகளில் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தை கேட்பதையும் புரிந்து கொள்வதையும் கண்டனர். வித்தியாசம் உங்களுக்கு தெரிகிறதா? பாபேலில் குழப்பத்திற்கும் மக்கள் சிதறடிக்கப்படுவதற்கும் ஏதுவாயிருந்த பாஷைகள் தேவனிடமிருந்து வந்த நியாய தீர்ப்பாயிருந்தன. பெந்தைகோஸ்தே நாளிலோ புரிந்து கொள்ளுதலுக்கும் மக்கள் ஒன்று கூட்டி சேர்க்கப்படுவதற்கும் வழி நடத்துகிறதாயிருந்த பாஷைகள் தேவனிடமிருந்து வந்த ஆசீர்வாதமாயிருந்தன. தேவன் தம் ஜனங்களை ஒன்று கூட்டுவது வேதாகமத்தின் கடைசி புத்தகமான வெளிப்படுத்தலில் அதன் சிகரத்தை அடைகிறது. அங்கே சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலுமிருந்து வந்ததன மகா திரளான கூட்டமாகிய ஜனங்கள் ஒன்றாக இணைந்து தங்களை இரட்சித்தவரும் தங்களை ஒன்றாய் கூட்டி சேர்த்தவருமான கிறிஸ்துவை ஆராதிக்கும் பொழுது, இரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பதை நாம் காண்கிறோம். இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டது இதுதான். பெருகும் மனிதனின் முரட்டாட்டத்திற்கு ஒரு முட்டுக்கட்டை போடும்படியாக தேவன் மனுக்குலத்தை வெவ்வேறு மொழி பேசும் குழுக்களாக பிரித்தார். அந்த முட்டுக்கட்டை வியக்கத்தக்க அளவுக்கு பயனுள்ளதாக இருந்து வந்துள்ளது. மனித வரலாறு முழுவதிலும் தேசங்களை ஒன்றிணைக்க பற்பல முயற்சிகள் எடுக்கப்பட்டு வந்துள்ளன. ஆயினும் அவற்றின் எந்த ஒரு வெற்றியும் ஓர் எல்லைக்கு உட்பட்டதாகவும் தற்காலிகமானதாகவே இருந்திருக்கின்றது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவன் அனைத்து தேசங்களிலிருந்தும் ஜனங்களை கூட்டி சேர்க்கிறார். வரலாறு முழுவதிலும் இனம், ஜாதி மற்றும் மொழி ஆகியவற்றால் மக்களை பிரித்து வைத்திருந்த தடுப்புச் சுவர்கள் அனைத்தும் பரலோகத்தில் முற்றிலுமாக அகற்றப்படும். அந்த ஒருமைப்பாட்டை தமது சபையில் இப்பொழுது வெளிப்படுத்த தொடங்குமாறு தேவன் தம் ஜனங்களை அழைக்கிறார்.